SBS தமிழ்.
அடுத்து தணிக்கை பற்றி பேசுவோமே. இப்போ சிங்கப்பூர் ஊடகத்தை பொறுத்தளவில் சிங்கப்பூர் ஊடகங்களில் வந்து தணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, அரசின் தணிக்கை ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ அதை தவிர்த்து தமிழ் ஊடகங்கள் அல்லது இந்திய ஊடகங்கள் எப்படி வந்து தணிக்கையில் ஈடுபடுகின்றன அப்படின்னு உங்களுக்கு படுது?
இப்போ அரசாங்கம் வந்து சில விஷயங்கள் பேசக்கூடாது, அதாவது மற்ற இனத்தவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது, மற்ற இனத்தவர்களின் அவங்களோட உரிமைகளை பத்தி நம்ம வந்து தாழ்வா பேசக்கூடாது, அவங்க மனசு புண்படுற மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது, இப்படி சில விஷயங்கள் இருக்குது. உங்களோட ரிலிஜன் பத்தி அதை பத்தி நீங்க பேசக்கூடாது, இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. ஆனா இதையும் தாண்டி ஊடகவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் சென்சர்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இதெல்லாம் ஊடகத்திற்கு ஏற்புடையதில்லைன்றது உள் வாங்கிக்கிறாங்க. இத பத்தி தான் என்னோட ஆராய்ச்சி மிக முக்கியமாக இருக்குது. அதாவது சில விஷயங்கள் நமக்கே தெரியும், இப்ப ஒரு நாடகம் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவை புறக்கணிச்சிட்டு அவங்களை கொண்டு போய் ஒரு ஹோம்ல போட்டு அந்த குழந்தைகள் வந்து சந்தோஷமா வாழ்றதை வந்து காட்டுறது தவறான விஷயம் அப்படின்றத நம்ம உள் வாங்கிக்கிறோம். இது வந்து யூனிவர்சல் வேல்யூஸ், சிலது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு விஷயமாக இருக்குது. ஆனா அதே நேரத்துல சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பவுண்ட் மார்க்கர்ஸ்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் பவுண்ட் மார்க்கர்ஸ்னு சொல்லும் போது த காமன் சென்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் கூடாது அப்படின்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. அது கல்ச்சுரல் விஷயங்களாக இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் ஊடகங்கள்ல முத்தக்காட்சிகள் நம்ம தயாரிக்கும் நிகழ்ச்சிகளை சேர்த்துக்க கூடாது. ஆனா முத்தக்காட்சிகள் வந்து ஆங்கில நிகழ்ச்சிகள்ல, சீன நிகழ்ச்சிகள்ல வரும், உள்ளூர் படைப்புகள்ல. சோ இந்த மாதிரி கல்ச்சுரல் பேரியர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது அப்படின்றது உள்வாங்கப்பட்டது. ஊடகவியலாளர்கள் பாத்தீங்கன்னா இதை வந்து இதை எதற்காக நாம செய்ய வேண்டும், நம்ம வந்து ஃபோர்த் எஸ்டேட் கிடையாது, அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு பல வழிகள் இருக்குது, ஊடகம் மக்களை ஒன்றிணைப்பதற்கானதுன்றத வந்து பல ஊடகவியலாளர்கள் வந்து உள்வாங்கின விஷயம். அதுதான் நம்மளோட அந்த தணிக்கைன்னு நீங்க சொல்ற விஷயம்.
அடுத்து சிங்கப்பூர் ஊடகவியலாளர்கள் சந்திக்கின்ற சவால்களை பற்றி பேசுவோமே. இப்ப தமிழ் ஊடகவியலாளர்கள் அங்கு என்னென்ன சவால்களை சந்திக்கின்றார்கள்?
ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே இந்த செல்ஃப் சென்சர்ஷிப், இந்த தணிக்கைன்னு சொல்றீங்களா, அதை தாண்டி எது வரைக்கும் புஷிங் த என்வலப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எது பேசப்படலாம் எது பேசப்படக்கூடாது, ஒரு கிளைமேட் ஆஃப் ஃபியர், இப்படி பேசினா நம்மளோட வேலை பாதிக்கப்படுமா, நம்மளால் தொடர்ந்து இங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம துறையில இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 26 பேரை நேர்காணல சந்திச்சு பேசினதுல நிறைய பேர்கிட்ட இந்த பயம் இருக்குது. என்ன நடக்கும், அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்கலாமா, சில விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசலாமா அப்படின்றது வந்து. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 26 பேர் நேர்காணல சந்திச்சதுல 20 பேருக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் நிதி உதவி, அதாவது ஒரு அரை மணி நேர நாடகத்திற்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. 20 வருஷத்தை கழிச்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல இன்ஃபிளேஷன் கூட அவங்க வந்து கணக்குல எடுக்காம, பணவீக்கத்தை கூட அவங்க கணக்குல எடுக்காம நீங்க பாத்தீங்கன்னா 15,000 வள்ளி கொடுக்குறாங்க ஒரு அரை மணி நேர நாடகத்தை தயாரிப்பதற்கு. ஆனா கேமராமேன் நீங்க பாத்தீங்கன்னா, சீன நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஆங்கில நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கேமராமேனுக்கு அதே சார்ஜஸ், ஸ்டூடியோ சார்ஜஸ் அதே சார்ஜஸ், எல்லாருக்கும் அதே பணம் தான் நம்ம செலவு பண்ண போறோம். ஆனா சீனர்களுக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 40,000-60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, சில நேரங்கள்ல வந்து 100,000 வரைக்கும் போகுது, இங்க 15,000 கொடுக்கப்படுது அப்படின்ற சில பேரை வந்து கருத்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு வித்தியாசம் அப்படின்றத விட நமக்கு இந்தியர்களுக்கு பல மடங்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு 15,000 கொடுக்கப்படுதுன்னா 20 வருஷம் கழிச்சு நீங்க இன்னும் அதிகரிச்சிருக்கணும், அதிகரிக்கப்படல. இந்த மாதிரி சில சவால்கள் இருக்குது. ஆனா இந்தியர்களை பாத்தீங்கன்னா, தமிழர்களை பாத்தீங்கன்னா, அதுல வந்து இந்த ஊடகத்துல வந்து ரொம்ப அந்த பேஷன் சொல்லுவாங்க, அந்த ஈர்ப்பு, இதுல நாங்க ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த ஆசையில நிறைய பேர் தொடர்ந்து இங்க நிகழ்ச்சிகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் இந்த துறையில இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு ப்ரொஜெக்ஷன் கிடையாது. மென்மேலும் வளர முடியுமா, இந்த ஊடகத்துறை நமக்கு துறையாக அமையுமா, இல்ல ஒரு மற்ற இடத்துல வேலை செஞ்சுட்டு பகுதி நேரமாகத்தான் ஊடகத்துறையில வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த துறையில நமக்கு வளர்ச்சி காண்பதற்கு ஒரு சவாலாக இருக்குது எடுக்கும் சூழ்நிலை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிங்கப்பூர் ஊடகவியலாளர், முனைவர் பட்டத்திற்காக ஆய்வை மேற்கொண்டிருக்கும் மாலினி அவர்கள். இப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் இப்போ மீடியா ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நாளிதழாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மிகப்பெரிய சவால் வந்து சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்கள் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சமூக ஊடகங்களின் வரவு அல்லது அவர்களின் அந்த சமூக ஊடகத்தின் பிரபலம் வந்து உலகம் முழுவதுமே ஒரு பெரிய சவாலாக இருக்கிற இந்த பின்னணியில் சிங்கப்பூரில் இருக்கிற இந்திய ஊடகம் அல்லது தமிழ் ஊடகத்துக்கு அது சவாலாக இல்லையா?
ஏற்கனவே சொன்னது போல சிங்கப்பூரர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிங்கப்பூர் இந்தியர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. அந்த தனி அடையாளத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகள் தான் உங்களோட தொலைக்காட்சியில நீங்க பாக்குறீங்க. சிங்கப்பூர் இந்தியரை நம்ம இப்போ ஒரு தொலைக்காட்சியில நம்ம பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வருதுன்னா நம்மவர்களோட இனத்தவர்கள் அந்த விளம்பரத்துல இருக்காங்கன்னா அது நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், மனசுல பதியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால ஊடகத்துல வந்து நம்மவர்களை பிரதிபலிச்சு காட்டும் போது அது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியுது. இப்ப வரைக்கும் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா கேபிள் இருக்கு, உங்களுக்கு சன் டிவி இருக்குது, விஜய் டெலிவிஷன் இருக்குது, மற்ற நிகழ்ச்சிகள் கே டெலிவிஷன், கே டிவி, இப்படி நிறைய கேபிள் சேனல்ஸ் இருந்தாலும் கூட வசந்தம் இன்னும் மக்கள் விரும்பி பார்ப்பதற்கு காரணம் என்ன என்றால் இந்த நம்ம சமுதாயம் சிங்கப்பூர் இந்தியன் என்ற சிங்கப்பூர் தமிழன் என்ற அடையாளம் பிரதிபலிக்கப்படுகிறது. அதுதான் வந்து அதனால அது இருக்கும் வரைக்கும் உங்களோட பார்வையாளர்கள் குறைய மாட்டாங்க. சவால் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் காலம் மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாக நிகழ்ச்சிகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட இன்னும் வசந்தம் அவங்களோட ஆடியன்சஸ இன்னும் இழக்கலன்னு தான் நான் சொல்றேன்.
இப்ப நேர்முகத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களை பற்றி சொல்லுங்களேன் மாலினி, நீங்க ஏன் வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டீர்கள், திருப்தியா இருக்கா, எதற்காக இந்த ஊடகம் பற்றி படிக்கணும் அல்லது வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அந்த மாதிரி உங்க பின்னணியை சொல்லுங்களேன்.
நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். நாங்க வந்து மூன்றாவது தலைமுறையினர் சிங்கப்பூர்ல பிறந்து வளர்றவங்க. என்னோட தாய் வழி பாத்தீங்கன்னா அம்மா பாட்டி வந்து இலங்கையை சேர்ந்தவங்க, தாத்தா வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. அங்கே வந்து ஒரு காதல் திருமணத்தின் மூலமாக அம்மா அம்மா கூட வந்து ஒரு 10 பேர் பிறந்தவர்கள் சிங்கப்பூர்ல வளர்ந்து இப்ப என்னோட உற்றார் உறவினர்கள் எல்லாருமே சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. நான் சிங்கப்பூர் வானொலியில காலடி எடுத்து வச்சது ஒரு எதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். சிங்கப்பூர்ல வந்து ஒரு போட்டியில கலந்துகிட்டு அழகி போட்டியில வெற்றி பெற்ற போது என்னை நேர்காணல சந்திச்சு அவங்க வந்து பேட்டி கண்ட போது வானொலியில சேர்றீங்களான்னு கேட்டு அப்படி ஏற்பட்ட வாய்ப்பு தான் வானொலி தொலைக்காட்சி பிரவேசம். அங்கிருந்து இலங்கையில சுவர்ண ஒலி அப்படின்ற ஒரு வானொலியில சுவர்ணோதயம் என்ற காலை நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளராகவும் நிர்வாக தயாரிப்பாளராகவும் அங்கு வேலை செய்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியால அங்க என்னுடைய கணவர் திரு மலேசிய வாசிவன், காலஞ்சென்ற அமரர் மலேசிய வாசிவனின் மகன் யுகேந்திரனை சந்திச்சு திருமணம் ஏற்பட்டு இந்தியா ஊடகத்திலும் நான் வேலை செஞ்சிருக்கேன். விஜய் டிவியில அறிவிப்பாளராக இருந்திருக்கேன். ஆஹா எஃப்எம்ன்ற வானொலி நிலையத்திலும் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன். திரும்ப சிங்கப்பூர்ல நிகழ்ச்சிகள் தயாரித்து அதாவது குறிப்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிப்பதற்காக திரும்ப சிங்கப்பூர் வந்த போது இந்த நிகழ்ச்சிகள் தயாரிச்சுட்டு இருக்கும் போது இதில் ஏற்பட்ட கேள்விகளுக்கு நம்ம இந்தியர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தோணல்ல உருவானது தான் இந்த தீசிஸ். அதன் மூலமாக தான் இந்த முனைவர் பட்டத்திற்காக இப்ப ஆக்லாந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில முனைவர் பட்டத்திற்காக படிச்சுட்டு இருக்கேன். 2 ஆண்டுகள் முடிஞ்சது. அடுத்த வருஷத்தோட என்னோட படிப்பு முடியும், முனைவர் பட்டம் பெறுவேன்ற நம்பிக்கை இருக்கு.
உங்களுக்கு மிக்க நன்றி மாலினி அவர்களே. சிங்கப்பூர் ஊடகம், ஊடகவியலாளர்களின் இன அடையாளம், அவர்களின் சவால்கள் என்று பரந்துபட்ட கேள்விகளுக்கு ஆய்வாளர், ஊடகவியலாளர் என்ற பின்னணியோடு அருமையான பதில்களை முன்வைத்தீர்கள், வெளிப்படையான பதில்களை முன்வைத்தீர்கள். மிக்க நன்றி. உங்கள் ஆய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தது போலவே நீங்கள் முனைவர் பட்டத்தை விரைவில் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். மட்டுமல்ல உங்களது ஊடக பணி தொடர்க, மேலும் பல வெற்றிகளை குவிக்கவும் நாம் மனதார வாழ்த்துக்கிறோம். மிக்க நன்றி.
உங்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடன் பேசுவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரேமன் செல்வராஜ் என்னோட வந்து நேர்காணல்ல என்ன பேட்டி எடுக்க போறாரா அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட நிகழ்ச்சிகள் SBS தமிழ் நிகழ்ச்சிகளை நான் வந்து இணையம் மூலமாக கேட்டிருக்கேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நேர்காணல்ல நீங்க என்ன பேட்டி கண்டதுல எனக்கு தான் பெருமை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி லீசா.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.